அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குபவர்கள் சுவாமிநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நலசுவாமி. நையாண்டி பத்திரிகையான ஷார்லி எப்டோவின் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்திய இரண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள் காணப்பட்ட வடகிழக்கு பாரிஸில் அவர்களை பிடிக்க பெரிய அளவிலான காவல்துறை நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆயுதம் தாங்கிய ஆண்கள் பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே ஒரு காரில் இருந்ததாக நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து சந்தேக நபர்கள் அந்த பகுதியில் ஒளிந்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறது. இவர்கள் மீண்டும் பாரிஸ் நகருக்கு திரும்பச் செல்லலாம் என்று அஞ்சப்படுவதால் நகருக்கு வரும் முக்கிய சாலைகளையொட்டி காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். மான்ட்ரோக் என்ற புறநகர் பகுதியில் சாலை விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற பெண் அதிகாரி மீது துப்பாக்கி தாக்குதல் சம்பவம் இன்று நடைபெற்றிருக்கிறது. இதில் அந்த அதிகாரி உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் ஷார்லி எப்டோ தாக்குதலும் தொடர்புடையதா என்பது இதுவரை தெரியவில்லை.
இதனிடையே நேற்றைய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களின் நினைவாக பிரான்ஸ் எங்கிலும் இன்று ஒருநாள் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. பயங்கரவாதத்தையும் வன்முறைகளையும் கண்டித்து முஸ்லீம் இமாமார் வெள்ளிக்கிழமை தொழுகையை நடத்த வேண்டும் என்று நாட்டின் முக்கிய முஸ்லீம் அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றன.
Muslim community condemn this horrible attacks. It's not Islam.
முஸ்லிம்கள் நேற்றைய தாக்குதலை கண்டிப்பதாக பாரிஸில் இருக்கின்ற ஊடகவியலாளர் நதியா லாம்லி கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாரிஸ் நகரில் நடைபெற்ற தாக்குதல் குறித்த செய்திகள் மத்திய கிழக்கில் ஊடகங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கொலைகளை செய்தவர்களை கண்டித்தும் கொலையானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் தமது மத நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த தாக்குதலை செய்ததாக நம்பியிருக்கலாம். ஆனால் அத்தகைய ஒரு நம்பிக்கைக்கு மதத்தில் இடமில்லை என்று லெபனானிய செய்தித்தாள் ஒன்று தெரிவித்திருக்கிறது.
இதனிடையே சார்லி எப்து சஞ்சிகை அதன் அடுத்த வார பதிப்பில் 10 லட்சம் பிரதிகளை அச்சிடப்போவதாக அந்த இதழின் வழக்கறிஞர் ரிச்சர்ட் மால்கா கூறியிருக்கிறார். வழமையில் 60,000 பிரதிகளை வெளியாகும். உயிர் தப்பிய ஊடகவியலாளர்கள் தங்களின் சஞ்சிகையை வெளியிடுவதற்கு மற்ற ஊடக நிறுவனங்கள் உதவ முன்வந்திருக்கின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஐரோப்பாவில் இருக்கும் தன்னுடைய 15 ராணுவ தளங்களை மூடப்போவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் ஜாக் ஹெகல் தெரிவித்திருக்கின்றார். இந்த முடிவின் காரணமாக ஆண்டுதோறும் $500 மில்லியன் மிச்சமாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் 60,000 அமெரிக்க துருப்புகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் பிரிட்டனில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஐரோப்பாவில் தனது ராணுவ பிரசன்னத்தை குறைக்கும் அமெரிக்கா ஆசிய பசிபிக் பகுதியில் அதிக கவனம் செலுத்த விரும்புகிறது. அந்த முடிவின் வெளிப்பாடுதான் இந்த வெட்டு நடவடிக்கை என்று பிபிசி நிருபர் ஒருவர் தெரிவிக்கின்றார்.
பாகிஸ்தானில் மத நிந்தனை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்த நபர் ஒருவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட சில நாட்களில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு அருகே டக்சிலா என்ற நகரில் வசித்து வந்த அபித் மெஹ்மூத் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார். தன்னை இறைதூதர் என்று அழைத்துக் கொண்ட குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டார். புத்தி சுவாதீனம் மற்றவர் என்று மருத்துவர்கள் அறிவித்ததை அடுத்து அவர் அண்மையில் விடுவிக்கப்பட்டார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
வங்கதேசத்தின் ஒரு முன்னணி கிரிக்கெட் வீரரான ரூபேன் ஹுசேன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவரது பெண் தோழியுடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளும் நோக்கில் அவரை திருமணம் செய்து கொள்வதாக போலியாக உறுதியளித்தார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இப்படியானதொரு குற்றச்சாட்டை அவரது முன்னாள் பெண் தோழியும் திரைப்பட நடிகையுமான நஸ்ரின் அக்தர் ஹாப்பி சுமத்தியிருக்கின்றார். அடுத்த மாதம் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் தொடங்கவுள்ள உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் வங்கதேச அணியில் அவர் இடம்பெற்றிருக்கின்றார். ஆனால் அவர் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சூழலில் அவரால் அந்த போட்டியில் பங்கேற்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை.
வங்கதேசத்தில் எதிர்க்கட்சித் தலைவி காளிதாசியாவின் அலுவலகத்தில் போடப்பட்டிருந்த பூட்டை கலட்டி அவர் மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகளை போலீசார் தளர்த்தியிருக்கின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் அவர் அந்த அலுவலக கட்டடத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருந்தார். ஒரு ஆண்டுக்கு முன்னர் இதே வாரத்தில் நடந்த பொதுத் தேர்தல்களை எதிர்த்து இந்த கட்சியினர் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட வன்முறைகளில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்றாலும் அங்கு போக்குவரத்தில் சிறு சிறு பாதிப்புகளே ஏற்பட்டிருக்கின்றன.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.